கௌரவ சார்ஸ் நிர்மல்நாதன்.
நன்றி குழுக்களின் தவிசாளர்களே. இன்று கடத்தொழில் அமைச்சினுடைய வெளிநாட்டு படகுகளினுடைய தண்டப்பணம் அதிகரிக்கப்படுவது தொடர்பாக இன்றைய அதற்கான சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு கௌரவ கடத்தொழில் அமைச்சர் இந்த சபையில் பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார். இந்த வெளிநாட்டு படகுகள் வருவதன் மூலம் உள்ளூர் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றப்படுவது மட்டுமல்லாமல் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் திணைக்கள அதிகாரிகள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வெறுமனே சட்டங்கள் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தொடர்ந்து வரைவு எழுத்துகளாக இருக்கின்றது பல விடயங்களில். ஆனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதென்பது ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக அல்லது ஒரு சில அதிகார வர்க்கத்தினுடைய காரணங்களுக்காக பல சட்டங்கள் கிடப்பில் இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய உள்ளூர் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் இந்த வெளிநாட்டு பாதிக்கின்றபடியால் வெளிநாட்டு படகுகள் வருவதை தடுப்பதற்கு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு அதை அந்நிய படகுகளினுடைய வருகையை தடுத்து எங்களுடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமென்று நான் கௌரவ அமைச்சருக்கும் திணைக்கள அதிகாரிகளுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கடத்தொழில் அமைச்சு சார்ந்த பல விடயங்கள் முன்னெடுக்கப்படுவது மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது. கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், மன்னாரில் ஒரு பண்ணை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிலம் 1200 ஹெக்டேர் நிலம் வைல்ட் லைஃப் திணைக்களத்தின் கீழ் கசட் பண்ணின காரணத்தினால் அந்த வேலை தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று. அது மட்டும் மன்னாரில் வைல்ட் லைஃப் திணைக்களத்தினுடைய பிரச்சனையாக கருத முடியாது. அந்த வைல்ட் லைஃப் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற அந்த வைல்ட் லைஃப் திணைக்களத்தினுடைய நடவடிக்கைகளை ஏன் கடத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுக்கவில்லை? குறிப்பாக திணைக்கள அதிகாரிகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது. வைல்ட் லைஃப் பிரச்சனைகள் திணைக்களத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக 11 ஓடைகள் மீன்பிடி படகுகள் சென்று வருவதற்குரிய ஓடைகள் வெட்டுவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியொதுக்கீட்டில் ஏற்பாடுகள் நடைபெற்றது. ஆனால் வைல்ட் லைஃப் திணைக்களத்தினுடைய அனுமதி பெற்று அந்த வேலையை செய்வதற்கு கடத்தொழில் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் தற்பொழுது அந்த பணிப்பாளர் இல்லை என்று நினைக்கின்றேன். ஏன் இதேபோன்று வேறு மாவட்டங்களில், குறிப்பாக தென்பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களில், ஏன் அமைச்சருடைய சொந்த மாவட்டத்தில் மீனவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் கடத்தொழில் திணைக்களம் 2-3 நாட்களில் இந்த பிரச்சனையை தீர்த்திருப்பார்கள். ஆனால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களுக்கு இந்த பிரச்சனை வருகின்ற போது மன்னாரில் இருக்கின்ற அதிகாரி பணிப்பாளருக்கு ஒரு எழுத்து மூலம் கடிதம் போடுகின்றார், அந்த எழுத்து மூலம் போடுகின்ற கடிதத்துடன் அதற்குரிய நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பாப்பாமோட்டை, கோந்தம்பட்டி, பனங்கட்டிக்கொட்டு, பள்ளிமுனை, கத்தாளம்பட்டி, இழுப்பக்கடவை, அந்துணியார்புரம், மூண்டாம்பட்டி, தேவன்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு மீன்பிடி படகுகள் சென்று வருகின்ற ஓடை வெட்டுவதற்கு வயலே திணைக்களத்தினுடைய அனுமதி பெறுவதற்கு மீன்பிடி திணைக்களத்திற்கு ஒரு வருடங்களுக்கு மேலாக செல்கிறது. பணிப்பாளர் நாயகம் என்ன செய்த அறுவல காலமும் கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, எங்களுடைய மாவட்டத்தில் மீனவர்களுடைய பிரச்சினை, அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை கடத்தொழில் அமைச்சு எடுப்பதற்கு தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதேபோன்று தலைமன்னார் கிராமத்தில், அந்த கிராமத்தில் இருக்கின்ற 60 வயது முதிர்ந்த மீனவர் கூறுகின்றார், தன்னுடைய காலத்தில் தாங்கள் தீடைக்கு சென்று மீன்பிடியில் ஈடுபட்டு வந்திருந்தோம், நாங்கள் அறியவே பல விடயங்கள், அந்த தீவுக்கு சென்று மீன்பிடியில் ஈடுபட்டதை நானும் என் கண்ணால் கண்டேன். கடந்த 1.5 வருடங்களாக அந்த மீனவர்கள் அந்த தீவுக்கு சென்று மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி மறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் காரணம் வைல்ட் லைஃப்னுடைய திணைக்களம். அந்த வைல்ட் லைஃப் திணைக்களத்தில் இருக்கின்ற மீனவர்கள் சார்ந்த பிரச்சனையை கடத்தொழிலின் பணிப்பாளர், கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் அந்த அமைச்சுடன் கதைத்து, அந்த வைல்ட் லைஃபினுடைய பணிப்பாளருடன் கதைத்து அதற்குரிய அனுமதியை எங்களுடைய மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும்.
அட்வைட் குணசகர டூசச்சு.
ஓகே மந்திரித்துமா.
நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே. ஆகவே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர்கள் நிர்வாக ரீதியாக, அமைச்சு ரீதியாக பல விடயங்களை முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். தற்பொழுது இங்கே அமைச்சர் இல்லாவிட்டாலும் அமைச்சினுடைய அதிகாரிகள், திணைக்கள அதிகாரிகள் இருக்கிறீர்கள். இதற்குரிய நடவடிக்கைகளை தயவு செய்து எடுத்து மிக விரைவில் அந்த அபிவிருத்தியை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். நான் மன்னார் இருக்கின்ற மாவட்ட அதிகாரியுடன் கதைத்த போது அவர் கூறுகின்றார், நான் பணிப்பாளர் நாயகத்திற்கு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருக்கின்றேன், என்ன பதில் வந்ததென்று கேட்டால், இப்போ 1 வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்ன பதில் வந்ததென்று கேட்டால் இன்னும் பதில் வரவில்லை. ஆகவே மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற கட மீனவர்களுடைய அதிகமான பிரச்சனை வைல்ட் லைஃப் திணைக்களத்தில் இருக்கின்றது. அதற்குரிய அனுமதியை அவர்களிடம் இருந்து அந்த ஓடை செல்வது, ஓடை புதிதாக அமைப்பதற்குரிய அனுமதியை மட்டும்தான் பெற்றுத்தர வேண்டும். வைல்ட் லைஃப் திணைக்களத்துடன் நான் கதைத்தேன், அவர்கள் கூறினார்கள், மீன்பிடி என்னுடைய பணிப்பாளர் எங்களுக்கு எழுத்து மூலம் ஒரு கடிதம் அனுப்பினால் அந்த அனுமதியை நாங்கள் வழங்குகின்றோம் என்று. நானும் பல தடவை தங்களுடைய பழைய பணிப்பாளருக்கு கோரிக்கை விட்டிருந்தேன், மிக விரைவில் இதை இந்த அனுமதியை எடுத்துக் கொடுங்கள் என்று. அதேபோல் தலைமன்னார் கிராமத்தில் காலகாலமாக எங்களுடைய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட அந்த தீடையில் அவர்கள் சென்று மீன்பிடியில் ஈடுபதற்குரிய அனுமதியையும் தாங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டும். தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இந்த கடத்தொழில் திளைக்கணத்தினுடைய கடந்த கால அதிகாரிகளுடைய அக்கறையற்ற செயல்பாடு எங்களுடைய மீனவர்களை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்பதை பாதித்திருப்பது என்பதற்காகத்தான் நான் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றேன். ஏனென்று சொன்னால், தற்பொழுது கடத்தொழில் அமைச்சுக்கு புதிய செயலாளர் வந்திருக்கின்றார், புதிய பணிப்பாளர் வர இருக்கின்றார். மீனவர்களுக்கு சரியான முறையில் பணி செய்வதற்கு அவர்கள் முழு மூச்சுடன் செயற்பட வேண்டும். இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் 15 கரவலைப்பாடுகள் இருந்தது. ஆரம்பத்தில் 83 ஆண்டுக்கு முதல் அது தமிழர்களுடைய கரவலைப்பாடாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த கொக்குளாய் முதல் கர்நாடக அணி வரை இருக்கின்ற இந்த 15 கரவலைப்பாடுகளில் அந்த மீனவர்களை வலுக்கட்டாயமாக அனுப்பின பின்பு தென்பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு அந்த கரவலைப்பாடு வழங்கப்பட்டது. கரவலைப்பாடு மட்டும்தான் அந்த தென்பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்களுடைய நிரந்தர கட்டடங்களை பிரதேச செயலாளர்களுடைய காணிக்கு உட்பட்ட இடத்தில் அவர்கள் நிர்மாணித்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக பிரதேச செயலாளர் கரத்துறை பற்றி பிரதேச செயலகம் அவர்களுக்கு அனுமதி இல்லாமல் ஏன் நீங்கள் கட்டினீர்கள் என்று கேட்டு அவர்களை அந்த இடத்தில் இருந்து அந்த கட்டிடத்தை அகற்றும்படி கூறினார்கள். பிரதேச செயலகத்திற்கு கரத்துறை பற்றி பிரதேச செயலகத்திற்கு இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். அதன் அடிப்படையில் செயற்பட்ட போது அங்கிருக்கின்ற 3 பேரை அந்த தங்களுடைய நிரந்தர கட்டிடத்தை அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த மகாவலி எல்வலயத்தினுடைய பொறுப்பாளர் ஜெகத் என்பவர் அந்த 15 தென்போதிலிருந்து வந்து அங்கு கரவலை செய்கின்ற அந்த முதலாளிமாருக்கு மகாவலிக்குரிய காணியை வழங்குவதற்கு மகாவலி பணிப்பாளர் நாயகத்திற்கு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருக்கின்றார். ஏன் இந்த மகாவலி என்பது மக்களுக்கு மிகவும் அச்சமாக இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் கூறுகிறார்கள், மகாவலியை மன்னாருக்கு கொண்டு வந்து எங்களுக்கு தண்ணியை தாருங்கள் என்று. நான் கூறினேன், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மகாவலி வந்த பின்பு அங்கிருந்த விவசாயிகள் இல்லை, எங்கள் மக்களுக்கு இருந்த நிலங்கள் இல்லை, எல்லா விவசாயிகளும் அந்த நிலங்களிலிருந்து அகற்றப்பட்டு தற்பொழுது தென்பகுதியில் இருந்து அங்கு வந்து விவசாயம் செய்கின்ற விவசாயிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய அனுமதி பத்திரமும் வழங்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை மன்னாரில் நடைபெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மகாவலியை கொண்டு வாருங்கள் என்று கூறினேன். மகாவலி என்பது இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும், விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்ற ஒரு அமைச்சா அல்லது ஒரு இனத்துக்கு மட்டும் வாழ்வாதாரத்தை வழங்குகின்ற அமைச்சா என்பது சந்தேகமாயிருக்கின்றது. கௌரவ களத்தொழில் அமைச்சர்தான் மகாவலியினுடைய இராஜாங்க அமைச்சராக இருக்கின்றார். ஆகவே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த கர்நாடகாணி முதல் கொக்குளாய் வரை இருக்கின்ற அந்த தென்பகுதியில் இருந்து வந்து அங்கு இருக்கின்ற அந்த மீனவர்கள் அவர்கள் அங்கு நிரந்தர கட்டிடம் அமைப்பதாக இருந்தால் அவர்கள் அங்கிருக்கின்ற பிரதேச செயலகத்துக்கு விண்ணப்பித்து அதன் மூலம்தான் அனுமதியை பெற வேண்டும். எப்பயாவது முல்லைத்தீவில் இருக்கின்ற பூர்வீகமாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு அல்லது மீனவர்களுக்கு மகாவலி திணைக்களம் காணி வழங்கும்படி ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்ததா? இல்லை. ஆகவே இந்த அதற்குரிய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். மகாவலியினுடைய பணிப்பாளர் அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அதற்கு கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அதை அவர்களுக்கு தெளிவூட்ட வேண்டும். நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிரந்தர கட்டடம் அமைப்பதாக இருந்தால் அந்த பிரதேச செயலாளர் அதற்குரிய பிரதேச செயலாளரிடம் அதற்குரிய அனுமதியை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கு அதற்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என்று. ஆகவே இந்த கடத்தொழில் அமைச்சு பக்க சார்பில்லாமல் செயல்பட வேண்டும். கடந்த வருடம் மன்னார் கடத்தொழில் திணைக்களத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக நானும் சென்றிருந்தேன். சிலாவத்துறையில் இருக்கின்ற கடற்கரையினுடைய அளவுகள் தொடர்பாக ஒவ்வொரு சங்கங்களுக்கு எத்தனை எத்தனை மீட்டர் அளவுகள் தொடர்பாக அங்கு ஒரு முரண்பாடு ஒன்றிருந்தது. அந்த முரண்பாடு இருந்த காரணத்தினால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து மீனவ சங்க பிரதிநிதிகளை அழைத்து மன்னாரில் இருக்கின்ற உதவி பணிப்பாளருடைய தலைமையில் அந்த எந்தெந்த மீனவ சங்கங்களுக்கு எத்தனை எத்தனை மீட்டர் என்று ஒரு கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதே உதவி பணிப்பாளர் அந்த தீர்மானத்தை மாற்றும்படி ஒரு சில மீனவ சங்கங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறார். அந்த ஏன் அன்றெடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு ஏன் முடியவில்லை? அரசியல் அதிகாரமா அல்லது ஏதாவது பணங்கள் அதில் ஆதிக்கம் செலுத்துதா என்பது எங்களுக்கு சந்தேகமாயிருக்கிறது. அவர் இருக்கின்ற கூட்டத்திலேயே தீர்மானம் எடுக்கப்பட்டு அவரே ஆலோசனை கூறுகின்றார் இந்த இத்தனை மீட்டரை அவர்களுக்கு விட்டு கொடுங்கள் என்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, இப்படியான பல விடயங்கள் எங்களுடைய மீனவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பிரச்சனைகளை மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் தெரிவித்த போதும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. நான் புதிதாக வந்த கடத்தொழில் அமைச்சுக்கு வந்த செயலாளரையும் வர இருக்கின்ற பணிப்பாளரையும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த இப்படியான விடயங்களை துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மீனவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, கிட்டத்தட்ட மன்னார் மாவட்டத்தில் 30 கிலோமீட்டர் கடற்கரை வீதிகள் இன்னும் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. நான் அமைச்சர் அவர்களை இன்று கூட கேட்டிருந்தேன், பேசாலை காட்டாஸ்பத்திரி பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற கடற்கரைக்கு செல்வதற்கு தங்களுடைய இயந்திர படகுகளை தோளில் சுமந்துதான் செல்ல வேண்டும். அங்கு ஆட்டோவும் செல்ல முடியாது, வாகனங்களும் செல்ல முடியாது. ஆகவே இந்த காட்டாஸ்பத்திரி 1 கிலோமீட்டர் வீதியாவது அவசரமாக செய்து தர வேண்டும் என்று அமைச்சரிடம் கேட்டிருந்தேன். அவர் செய்து தர வேண்டும் சொல்லியிருந்தார். அதற்குரிய நடவடிக்கைகளை தயவுசெய்து அதிகாரிகள் அவர்கள் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நான் கூறின இந்த விடயங்கள் அனைத்தும் இந்த சபையில் அமைச்சர் இல்லாவிட்டாலும் அவர் இந்த பாராளுமன்றத்தில் எங்கேயாவது இருந்து இதை கவனித்துக் கொண்டு இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் தொடர்ந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.
கதா கரண்ணேதுமா கதா கரண்ணா ஸ்ரீதர் மந்திரிதுமா.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் இவ்வாறான ஒரு கடற்தொழில் சம்பந்தமான மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இந்த இடத்திலே பேசப்படுகிற பொழுது, நான் இங்கே நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக பதுளை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மகளிர் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் ஆர். பவானி அவர்கள் அந்த ஊவா மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்களால் அச்சுறுத்தப்பட்டு அவருடைய காலிலே மண்டியிட வேண்டிய அளவிற்கு செய்யப்பட்ட சம்பவம் இன்று நாடு பூராக பேசப்படுகிற ஒன்று. மிக முக்கியமாக ஒரு பெண் அதிபர், அதிலும் மலையக பகுதிகளிலே இருந்து கல்வி கற்று அவர்கள் ஒரு அதிபர் பதவியை அடைவதென்பது இந்த நாட்டிலே ஒரு எட்டாக்கனிக்குரிய விடயம். அவ்வாறான ஒரு பின்தங்கிய பிரதேசத்திலிருந்து தான் பிறந்து வளர்ந்த பிரதேசத்திலே அந்த பிள்ளைகளுக்கான கல்வி போதனைகளை ஆற்றி வந்த ஒரு அதிபரை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து மிக மோசமான முறையிலே திட்டி பேசிய ஒரு முதலமைச்சருடைய கல்வி அமைச்சு பறிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இந்த நாட்டுக்கல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு அபகீர்த்தியை தரக்கூடிய விடயம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக ஆர். பவானி அந்த பெண் அதிபர் அவருடைய செயல்பாட்டை இந்த உலகம் மதிக்க வேண்டும், இந்த நாடு மதிக்க வேண்டும். இந்த முதலமைச்சராக இருக்கின்றவருக்கு சரியான தண்டனையை, அந்த அதிபருக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி அவர்களும் இந்த நாட்டினுடைய பிரதமரோ இந்த நாட்டினுடைய துறை சார்ந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் கூட அவர் இந்த பாராளுமன்றத்திற்குள் வந்து கண்ணீர் விட்டு தன்னுடைய கதையை கூறியிருக்கிறார். மிகவும் துயரமான ஒரு சம்பவமாக நான் இந்த பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை பதிவு செய்கிறேன். ஆகவே அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். காரணம், இன்று தலையங்கம் வேறையாக இருந்தாலும் இந்த இடத்திலே பேசப்படுகின்ற விடயத்திற்கான ஒரு அமைச்சரோ பிரதி அமைச்சரோ இந்த சபையிலே இல்லை. இவ்வாறு இந்த அரச தரப்பிலே இருக்கின்ற கதிரைகள் அனைத்தும் வெறுமையாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்திலே தான் நாங்கள் பேசுகிறோம் என்றால், இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற ஜனநாயகம் எவ்வளவு தூரம் செழிப்பெற்றிருக்கிறது என்பதற்கு இன்றைய தினமும் கூட ஒரு நல்ல உதாரணமாக நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த விடயங்கள், கடற்தொழில் சார்ந்த மீனவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் தொடர்பிலே 2-3 நாட்களுக்கு முதல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முக்கியமாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நாயாறு, கொக்குளாய், கொக்குத்தொடுவாய் போன்ற தமிழர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த பிரதேசத்தில், அவர்கள் பரம்பரையாக வாழ்ந்த பிரதேசத்தில் 1980களில் சிங்கள காடையர்களாலும் இராணுவத்தினராலும் இணைந்த வகையிலே அவர்கள் சுட்டும் கொலை செய்யப்பட்டும் கலைக்கப்பட்டார்கள். அவ்வாறான மக்கள் அந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்து முல்லைத்தீவினுடைய பல பாகங்களிலே குடியேறி வாழுகிறார்கள். அவ்வாறான அந்த மக்களுடைய காணிகள்தான் அங்கே இருக்கின்ற கந்தசாமி மலை, தாமரை குளம், ஆமையன் குளம், கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கேணி போன்ற இடங்களிலே வாழுகின்ற மக்களுடைய அந்த காணிகள். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்த பொழுது உறுதியோடு வாழ்ந்த தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு அவர் வழங்கியிருந்தார். 2015 அந்த இடங்களை தவிர தமிழர்கள் பரம்பரையாக கடல் தொழிலே ஈடுபட்டு வந்த கரையோர பிரதேசங்களை வலுக்கட்டாயமாக தென்பகுதிகளிலே இருந்து வந்த சிங்கள மீனவர்கள் அந்த இடங்களிலே குடியேறி அந்த இடங்களில் மீன்பிடித்து தொழிலே ஈடுபட்ட, கரைவலை தொழிலே ஈடுபட்ட தமிழர்களை கலைத்துவிட்டு இவர்கள் அங்கே குடியிருந்து அந்த தொழிலை செய்தார்கள். இப்பொழுது அரச துணையோடு, அதிலும் நல்லிணக்கம் பேசுகின்ற அரச துணையோடு அந்த இடத்துல இருக்கிற காணிகளை அளந்து சிங்கள மக்களுக்கு பறிப்பதற்காக 3 முதல் அங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதனை தடுக்க முனைந்த தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் முனைந்திருக்கிறார்கள். போலீசார் இராணுவத்தினருடைய துணையோடு இவ்வாறு சிங்கள மீனவர்கள் நடந்து கொள்வது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை பறிக்க முயலுகின்ற ஒரு காரியம். தயவுசெய்து இந்த சபையினூடாக நான் குறிப்பிட விரும்புகிறேன், அவர்களுடைய அந்த காணிகள் தமிழ் மக்கள் பரம்பரையாக பூர்வீகமாக வாழ்ந்து வந்த அவர்களுடைய அந்த சொந்த நிலங்கள் அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த இடங்களிலே வலுக்கட்டாயமாக மீன்பிடி தொழிலே ஈடுபடுகின்ற தென்னிலங்கை அடாத்து மீனவர்களை முதலிலே அதிலிருந்து அகற்ற வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்தியாவிலே இருந்து வருகிற படகுகள் பற்றி பேசுகிறோம், இந்திய மீன்பிடி இழுவை படகுகள் பற்றி பேசுகிறோம். ஆனால் தென்னிலங்கையிலிருந்து வந்தும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முழு பிரதேசங்களிலும் மன்னார் மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்களிலும் தென்னிலங்கை மீனவர்களால் தமிழர்கள் நசுக்கப்படுகிறார்கள், இடங்கள் பறிக்கப்படுகின்றன, அவருடைய தொழில்கள் பறிக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வை முதலில் உள்நாட்டிலே அடைய பாருங்கள், இவற்றுக்கான தீர்வை எட்டி பிடியுங்கள், அதன் பிறகு இந்திய மீனவ படகுகள் பற்றி பேசலாம். ஆனால் இங்கே நாங்கள் முழுமையாக இந்திய படகுகள் என்ற ஒரு மாயைக்குள் வேறு திசைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. முதலிலே தென்னிலங்கையிலே இருந்து வருகின்ற மீனவர்களால் முல்லைத்தீவிலே நடைபெறுகின்ற விடயத்திற்கு ஒரு முடிவு கட்ட இந்த அரசாங்கம் முதலில் முயற்சிக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். இதனை விட கிளிநொச்சி மாவட்டத்திலே முழங்காவில் பூநகரி, குறிப்பாக முழங்காவில் இரணை மாதா நகர், இரணை தீவு என்கிற கிராமத்திலே இருந்து 1992 இராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக கலைக்கப்பட்ட மக்கள் இன்றும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் அகதிகளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் இப்பொழுதும் இரணை மாதா ஆலயத்திலே தொடர்ந்து சென்ற மே மாதம் முதல் தங்களுடைய இடத்திற்கு செல்வதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தினால் அவர்களை இரணதீவிலே சென்று குடியிருக்க அனுமதி வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றது. அதனை விட அந்த இரணதீவு மக்கள், இரணை மாதா பகுதிகளிலே வாழுகின்ற மக்கள், அவர்களுடைய இடங்களிலே தொழில் செய்வதற்கு தடுப்பு ஏற்படுத்தும் வகையில் மிக முக்கியமாக முழங்காவில் செபஸ்டியார்புர பகுதியிலே நான் சென்ற வாரம் கூட அங்கே சென்றிருந்தேன். கடற்படையினர் அந்த இடமெல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். வலைப்பாட்டு பிரதேசத்திலே கடற்படையினுடைய ஆதிக்கம் சுதந்திரமாக மீன்பிடிக்க அவர்களை அனுமதிக்கிறார்கள் இல்லை. பள்ளிக்குடாவிலே கடற்படையினுடைய ஆதிக்கம் அந்த மீனவர்களை தொழில் செய்ய அனுமதிக்கவில்லை. பூநகரி பிரதேசம், கிளிநொச்சி மாவட்டத்திலே பள்ளிக்குடா, வலைப்பாடு, இரணை மாதா நகர் போன்ற பிரதேசங்கள் மிக முக்கியமான மீன்பிடி அம்சங்களை கொண்ட அந்த தமிழ் தொழிலாளர்களை கொண்ட ஒரு பூர்வீக இடமாகும். அந்த இடங்களை கூட கடற்படை தன்னுடைய வசம் வைத்து கொண்டு அந்த மக்களுடைய தொழிலிலே அவர்களுக்கான இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக முழங்காவில் செபஸ்டியார்புரத்திலே ஒரு கடற்கரையோரமாக இருக்கின்ற அந்த கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு துண்டு காணியை கூட அவர்கள் துப்புரவு செய்ய முடியாமல் கடற்படையினரால் சென்ற வாரம் தடுக்கப்பட்டார்கள். அது தொடர்பாக பிரதேச செயலாளருடைய அனுமதி கடிதம் பெறப்பட்ட பின்னரே, அதற்கான கடிதம் வழங்கப்பட்ட பின்னரே வனையிலாக கூட அந்த இடத்தை துப்புரவு செய்வதற்கு அனுமதித்தார்கள். அவ்வாறான கடுமையான நடவடிக்கைகளை கடற்படையினர் அந்த இடத்திலே மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே நான் தெளிவாக குறிப்பிட, கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள், இந்த இரணதீவு மக்கள் இந்த மண்ணிலே, அதிலும் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே அதிகமான மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற இரணைதீவை சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திற்கு செல்வதற்கு பல தடவைகள் முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே நடைபெறவில்லை, அந்த முயற்சிகள் வீணடிக்கப்படுகின்றன. காலம் குறிப்பிடப்படுகிறது, தியதி சொல்லப்படுகிறது, ஆனால் கடற்படையினரால் அவருடைய இடங்களுக்கு செல்ல அவர்கள் அனுமதிக்கப்படாமல் தடுக்கப்படுகிறார்கள். நான் அண்மையில் கூட பார்த்தேன், அமைச்சர் மகிந்த அமரவீர அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்ததாகவும் அவர் வெல்வெட்டு துறையிலே பட்டம் விட்டதாகவும் நான் செய்திகளிலே பார்த்தேன். ஆனால் இரணமடுவிலே இருக்கின்ற நன்னீர் தொழிலே ஈடுபடுகின்ற மீனவ தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 104 குடும்பத்தினை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள், 3 வருஷங்களாக தண்ணீர் இல்லை, குளம் திருத்துவதற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், அந்த கடிதத்திற்கு நீங்கள் உங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சின் தலைவருக்கு அதனை முன்னுரிமை அளித்திருந்தீர்கள், இதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று. இன்று 1 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அந்த மீனவர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் ஒருமுறை நீங்கள் பேசியிருந்ததை நான் பார்த்தேன், எனக்கு யாரும் தெரிவிக்கவில்லை, யாரும் என்னிடம் சொல்லவில்லை என்று கூட சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு எழுத்து மூலமாக தந்து நீங்கள் அந்த கடிதத்தின் பிரதியை கூட எனக்கு அனுப்பியிருந்தீர்கள். ஆனால் இதுவரை அந்த இரணமடு குளத்தின் கீழ் இருக்கின்ற மீனவர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே நான் அன்பு மிகவும் மரியாதையோடு, கௌரவ அமைச்சர் அவர்களே, நாங்கள் நீங்கள் அந்த மண்ணிலே வந்து பல தடவைகள் பல விடயங்களை பார்த்திருக்கிறீர்கள், இரணதீவு மக்களை இரக்கத்தோடு பாருங்கள், இரணை மடுவிலே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை சிந்தியுங்கள். அதே போல நாங்கள் அந்த இருக்கின்ற பல்துறை சார்ந்த, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின், கிளிநொச்சி மாவட்டத்தின் எல்லையாக இருக்கின்ற கல்லாறு, பேப்பாரப்பட்டி, சுண்டிக்குளம் பகுதிகளில் இருக்கின்ற மீனவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் படுகின்ற துன்பங்களும் தங்களுக்கான கடலுக்கு சென்று வருகின்ற பாதை இல்லாத ஒரு காரணத்தால் அவர்கள் படுகின்ற துயரங்கள் ஏராளமானவை. அவருடைய பிடிக்கின்ற மீன்களை அல்லது அவருடைய அந்த கடல் உணவுகளை உரிய முறையிலே பதப்படுத்தி அனுப்புவதற்கான எந்த வழிகளும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேசத்துக்கு உட்பட்ட எழுதுமட்டுவாழ் கிளாலி பகுதியிலே கிளாலியிலே இருக்கின்ற மீனவர்கள் அந்த இடங்களிலே தாங்கள் அந்த சிறுகடலிலே சேகரிக்கின்ற உணவு வகைகளை கடல் உணவுகளை பதப்படுத்தி செல்வதற்கான கொண்டு செல்வதற்கான வழிகள் இல்லாமல் திணறுகிறார்கள். இவை கவனத்திலே எடுக்கப்பட வேண்டும். அந்த கடற்தொழிலாளர்களுடைய சரியான நலன்களை கருத்தில் எடுத்து செயல்படுத்துமாறு கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
கரு கரு அமுத்துமா பிடித்துரு கதா கருணா கரவத்துமா இட்ட காலிங் அர ஆசுமார் சிங்க மந்திரத்துமா நாடி அக்கிலனோ
උලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි ස්තුති අධිසේවත් ලබා දීම ගැන කාලය විශේෂයෙන් මේ දීවර අමාත්‍යාංශයේ විදේශීය දීවර බෝට්ටු ඉදිරිපත් කිරීමේ සංශෝධන පනත් කෙටුම්පත මේ පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරන අවස්ථාවේ මේ අවස්ථාව විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙන්න ඕන අපේ දීවර අමාත්‍යතුමා අපිට අපේ අදහස් විමසලා එවලා තිබුණා දීවර ප්‍රඥප්තිය ගැන එවැනි ප්‍රඥප්තියක් සූදානම් කිරීම සම්බන්ධයෙන් එතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මේ දීවර ප්‍රඥප්තිය ගැනත් මේ ඒ වගේම මේ දීවර බෝට්ටු ඉදිරිපත් කිරීම ගැනත් වචන කීපයක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන් විදේශීය දීවර බෝට්ටු ගැන කතා කරනකොට අද අපේ ලංකාව වටේම මුහුද ඒ වගේම අලුතෙන් ලැබුණ මුහුදේ සීමාව වැඩිවීම තුළ විදේශීය දීවර බෝට්ටු ප්‍රධාන වශයෙන් වැඩි වෙලා තියෙනවා. ඒක ඉතාමත් හොඳ කාරණයක්. ඒ හරහා අපිට විදේශීය තාක්ෂණයත් එක්ක එකතු වෙලා මේ දීවර කර්මාන්තය ජාත්‍යන්තර වශයෙන් කරන්න යන ලොකු අවස්ථාවක් ලැබිලා තියෙනවා. නමුත් මේ ක්‍රමවේදය තුළ තියෙන ගැටලු රාශියක් තියෙනවා. මේ විදේශීය දීවර බෝට්ටු ඒ සමහර නියමිත ප්‍රමිතියේ නැතිවීම ඒ වගේම දීවර බෝට්ටු වල සිදු කරන මහා පරිමාණයේ මසුන් මැරීම තුළ අපිට ලැබෙන තියෙන නිවැරදි මත්ස්‍ය සම්පත ඒ වගේම නිවැරදි මත්ස්‍ය අස්වැන්න ලබා ගැනීමේ ක්‍රමවේදයන් වල ගැටලු තිබීම එක කාරණයක් හැටියට දැන් මේ අපේ රටේ දීවර අස්වැන්නෙන් ප්‍රධානම අපනයන දීවර කර්මාන්තයේ අංශයක් හැටියට එක අපි හඳුනාගෙන තියෙනවා ලෝකයේ ආහාර පරිභෝජනය සම්බන්ධයෙන් ගන්නකොට ජපානය වගේ රටවල මේ තුනා කියන මාළුවා එක එහෙම නැත්නම් බලයා. එතකොට මේ බලයා සම්බන්ධයෙන් ලොකු ඉල්ලුමක් තියෙනවා ලෝකෙම. අපේ රටේ තියෙන බලයා තමයි ලෝකේ හොඳම බලයා හැටියට රසම බලයා. විශේෂයෙන් ජපානය චීනය කොරියා වගේ රටවල් වල ලොකු ඉල්ලුමක් තියෙනවා. ඇමතුමත් දන්නවා මේ බලයා ඇල්ලීම සඳහා භාවිතා කරන විදේශීව දීවර නැව් බෝට්ටුනේ මේ නැව් හැටියට යන්නේ විශේෂයෙන්ම චීනයේ නැව් තමා මේ භාවිතා චීනය හරහා පැමිණෙන ප්‍රධාන පෙළේ මසුන් මරණ ආයතන කිහිපයක් මේක ඒකාධිකාරියක් හැටියට අද රටේ අද ලංකාවේ මුහුදේ මේක ක්‍රියාත්මක කරගෙන යනවා. මේ හරහා අපිට වෙන පාඩුව අවාසනාවකට අපි දේශීය වශයෙන් මේ සම්බන්ධයෙන් හොඳ වැඩපිළිවෙලක් කරන්න තිබුණා නම් අපිට ලබා ගන්න පුළුවන් විදේශ විනිමය චීනයට යන්නේ නැතුව ලංකාවට ලබා ගන්න පුළුවන් හැකියාවක් තියෙනවා. ගරු ඇමතුමාගේ අවධානය යොමු කරනවා මේ සම්බන්ධයෙන් දීවර අමාත්‍යාංශය හැකියාවක් තියෙනවා නම් මේ ජපන් රජයත් එක්ක කතා කරලා ගවර්මන්ට් ටු ගවර්මන්ට් ප්‍රොජෙක්ට් එකක් හැටියට හරි කරන්න පුළුවන් නම් කෙලින්ම මේ ජපානයට අවශ්‍ය මත්ස්‍ය සම්පත අතරමැදි රටක් නැතුව චීනය සම්බන්ධ නොවී අතරමැද කෙලින්ම අපිට ඒ මත්ස්‍ය අස්වැන්න නෙලාගෙන යවන්න පුළුවන් නම් අපිට විදේශ විනිමය විශේෂයෙන් වැඩි වෙනවා. මට ඊ ප්‍රේදත් ජපානයට ගිය අවස්ථාවේදී මේ සම්බන්ධයෙන් කතා කර අපිත් එක්ක. මොකද ඒගොල්ලෝ පැහැදිලිවම කියපු කාරණාවක් තමයි මේ අපිට ලබා දෙනවා නම් නිවැරදි අස්වැන්න ඕන තරම් ගන්න ලෑස්ති. ඉතින් මේ සම්බන්ධයෙන් අපිට හොඳ අවස්ථාවක් ලැබිලා තියෙනවා විදේශයට මත් සම්පත යැවීම සම්බන්ධයෙන්. මේ ගැන ඔබතුමාගේ ගරු අවධානය යොමු කරනවා. විශේෂයෙන් මේ සම්බන්ධයෙන් මම දැක්කා මේ දීවර ප්‍රඥප්තිය ඇතුළත් මේ ගැන වැඩිවැඩියෙන් අවධානය යොමු කරලා තිබුණා. ඒ හරහා අපිට හැකියාවක් ලැබෙනවා, අපිට ලැබෙන්නේ නැති විදේශ විනිමය කෙලින්ම අපිට ලබා ගන්න පුළුවන්. ඒ වගේම තමයි තව එක කාරණයක් ප්‍රධාන වශයෙන් මට කතා කරන්න ඕනේ, කලපු ආශ්‍රිත මත්ස්‍ය සම්පත, ඒව ආශ්‍රිතන ව්‍යාපාර ගැන. දැන් අපි නිතරම කටුනායක දක්වා තියෙන හයිවේ එකේ යනකොට දැක්කහම දුක හිතෙන දෙයක් තියෙන්නේ, ලොකු කලපුවක් තියෙනවා ගරු ඇමතුමනි, අපි පාවිච්චි කරන්නේ නැහැ. මේ කලපුව දැක්කහම ඇත්තටම ඉතාමත් කනගාටුදායක තත්ත්වයක් තියෙන්නේ. රටේ ලෝකයේ වෙනත් රටවල මෙවැනි කලපුවක් තිබුණා නම් අපි දැකලා තියෙනවා. මේ කලපුව ආශ්‍රිත වන මත්ස්‍ය සම්පත විශේෂයෙන් ඉස්සන් වගාව හෝ වෙනත් ඒ ආකාරයේ කෙරෙන මත්ස්‍ය වගාවන් පුදුමාකාර විදිහට සංවිධානාත්මකව කෙරෙනවා. නමුත් අපේ මේ කලපුව දැක්කම, මේ කලපුවේ ප්‍රමාණයක් දැක්කහම අපි ඒ කලපුවෙන් ප්‍රයෝජන ගන්නේ ඉතාමත් සුළු ප්‍රමාණයක් කියලා තමයි අපිට දකින්න ලැබෙන්නේ. මේ ගැන විශේෂයෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කරලා විදේශ ආධාර හරහා, විදේශ ආයෝජන හරහා අපිට අවස්ථාව ලැබෙනවා මේ කලපුව ප්‍රතිනිර්මාණය කරන්න. එක කාරණයක් මෙතන විශේෂයෙන් මතක් කරන්න ඕන, මේ කලපුවේ එක කොටසක් තියෙනවා සම්පූර්ණයෙන් මේ කලපුව, ඒ කියන්නේ කලපුවම මැරිලා තියෙන්නේ, අජීවී විදිහට තියෙන්නේ. ඒ කියන්නේ අර කොළඹ පැත්තට වෙන්න තියෙන ප්‍රදේශයේ සම්පූර්ණයෙන් කසල ගෙනහිලා දාලා එතන සම්පූර්ණයෙන් පුංචි පුංචි දූපත් ඇදිලා කලපුවෙන් භාගයක් විතරම අජීවී කලපුවක් හැටියට තියෙන්නේ. මේ සඳහා අලුත් තාක්ෂණයේ භාවිතා කරනවා නම් මේ කලපුවේ ඒ කිරවල හරහා ඒ හරි කලමනාකාරීත්වයකින් කලපුව කලමනාකාරීත්වය කරගන්න පුළුවන් නම් එතනින් වතුර එහා මෙහා කරලා ඒ ආකාරයේ ලෝකේ අලුත් තාක්ෂණයේ භාවිතා කරලා කරන ක්‍රමවේදයන් තියෙනවා. අපිට පුළුවන් වෙනවා මේ කලපුන් ජීවී කලපුන් කරන්න, ඒ කියන්නේ ප්‍රාණවත් මත්ස්‍ය සම්පතක් තියෙන කලපුන් හැටියට සහ කලපුව ආශ්‍රිත කරන අලුත් සංවර්ධන ව්‍යාපෘති කරන්න හැකියාව ලැබෙනවා. මේ සඳහා ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න. මොකද විශේෂයෙන් කොළඹ ආශ්‍රිතව තියෙන මේ ප්‍රදේශයේ මේ කලපුව ආශ්‍රිතව තියෙන මේ කලපුව ගොඩ කිරීම තුළ සිදුවෙලා තියෙන පරිසර හානිය ඇත්තටම පාරිසරික ලොකු ප්‍රශ්නයක්. මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙන ජනතාවට විශේෂයෙන් කටුනායක ඔය සීදුව ආදී ප්‍රදේශවල ජීවත් වෙන ජනතාවට. ඒ නිසා ඔබතුමාත් දන්නවා, ඔබතුමාගේත් ආසනයේ කිට්ටුවම ඔබතුමා ගම්පහ දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට මේ ප්‍රදේශයේ සංවර්ධනය සඳහා මේ කලපුව ආශ්‍රිතව විශේෂ ව්‍යාපෘති රාශියක් දියත් කළ හැකි වෙනවා. නමුත් අවාසනාවකට පසුගිය අවුරුදු ගණනාවක් කිසි කෙනෙක් මේ කලපුව දිහා බැලුවේ නැහැ. දැන් අපිට හොඳට පේනවා, මොකද හේතුව අර හයිවේ එකේ යනකොට කලපුව දිහා තමයි බලාගෙන යන්නේ. ඒ නිසා මේ කාරණය විශේෂයෙන් ක්‍රියාත්මක වෙනවා නම් ඉතාමත් වටිනවා. ඒ වගේම මේ ධීවර ජනතාවගේ, ධීවර කර්මාන්තයේ දින ජනතාවගේ අවශ්‍යතා නිවරදිව හඳුනාගෙන අපි ඉතාමත් කඩිනමින් පහසුකම් සැපය යුතු වෙනවා. මේ සඳහා ක්‍රියාත්මක කරන කාර්යයන් ඉතාමත් හොඳයි. නමුත් මීටත් වඩා රක්ෂණ ක්‍රමයේ ක්‍රියාත්මක වෙනවා. මේක හරියාකාරව ක්‍රියාත්මක වෙන නැති තැන් තියෙනවා. ඒ නිසා මේක ගැනත් ඔබතුමාගේ අවධානය යොමු කරන තේ බලාපොරොත්තු වෙන මම කතාව අවසන් කරනවා.
ගරු ඇමතිතුමා,
මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මම ස්තුතිවන්ත වෙනවා අපේ මන්ත්‍රීවරුන් ගණනාවක් ඉතාමත් වැදගත් අදහස් රාශියක් ඉදිරිපත් කිරීම පිළිබඳව එතුමන්ලට ආංශුමාරසිංහ මහාචාර්ය ආංශුමාරසිංහ මන්ත්‍රීතුමා අවසාන වශයෙන් ඉදිරිපත් කර කාරණයක්. ඒ කියන්නේ ජපානයට කෙලින්ම මත්ස්‍ය අපනයනය කිරීම සඳහා එතුමා ගෙනා යෝජනාව අපි පිළිගන්නවා. ඒ වගේම එතුමාට තිබෙන අපි ඉල්ලා හිටින එතුමාට මම දන්නව ගොඩක් සම්බන්ධකම් තියෙනවා ඒ රටත් එක්ක. ඒකට අපි සූදානමින් ඉන්නවා. නමුත් අපිට එක ගැටලුවක් තිබෙනවා, මේ අපේ නිෂ්පාදනය එන අපේ අල්ලගෙන එන මාළු වලින් මේ ශෂිමි කියන එකට ගන්න පුළුවන් ප්‍රමාණය තමයි සුළු ප්‍රමාණය. ඒ ටික තමයි අපි ඒක තමයි වැඩි දියුණු කරන්න යන්නේ. හැබැයි දැන් නවීන තාක්ෂණ සහිත බෝට් වලින් එන මේවායින් අපිට දෙන්න පුළුවන්. ඒක අපි ඔබතුමත් එක්ක සාකච්ඡා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම කලපු සම්බන්ධව මේ අවුරුද්දේ පළවෙනි වතාවට අදන ඉතිහාස මෙහෙම මුදලක් ලැබුණේ නැහැ මිලියන 1000ක් ලබා දීලා තියෙනවා කලපු සම්වර්ධනය කරන්න අපි පළවෙනි වතාවට කලපු 10ක් තෝරගෙන තියෙන උතුරු නැගෙනහිරත් ඇතුළුව අය වගේම ලබන අවුරුද්දේ අනිත් සියල්ලටම මුදල් ප්‍රතිපාදන ලබා දෙන්න මුදල් අමාත්‍යතුමා ලොකු උනන්දුවක් දක්වනවා අපිට ඒ කටයුතු කරන්න හැකියාව තිබෙනවා ඒ වගේම ගලප්පත්‍ති මන්ත්‍රීතුමා සඳහන් කර මාදල සම්බන්ධව මම සොයලා බැලුවා එතන තියෙන උසාවියේ නියෝගයක් අනුව තිබෙන නමුත් අපි උසාවියට ඒ පිළිබඳව කරුණු වාර්තා කිරීමක් කළා හෝ ඔබතුමා කිව්ව කාරණයට අවශ්‍ය පියවර ගන්න බලාපොරොත්තු වෙනවා තවම නව අධ්‍යක්ෂ ජනරාල් වරයා මේ පැමිණියේ නැහැ ආවට පස්සේ සම්බන්ධව මැදිහත් වීමක් කරනවා
සකේ මේ ලිකන්තුමාට කතා කරලා තුමාට කිව්වා කියලා දැන් මාස 10ක් වෙනවා ඒ නිසා මේ ලොකු අවුලක් තියෙන එතන මොකුත් ප්‍රශ්නයක් නැහැ එතන මම ගිහිල්ලා බැලුවා හැමතුමා ඒ නිසා මේ හිතේ ඉඳලම ක්‍රියාත්මක කරත් හොඳයි පවුල් 100ක විතර ලොකු අවුලක් තියෙනවා එතන
ඔව් හොඳයි අපි එකට මැදිහත් ඊළඟට ඔබතුමා කිව්ව අනිත් කාරණේ තමයි මේ සමන්ති මහත්මයාගේ බෝට්ටුව සම්බන්ධව මේක මටත් පෞද්ගලිකවම කතා කරා අපේ මැදිහත් වීමේ සඳහා ඉහළින්ම තියෙනවා මේ අපිට තොරතුරු සොයා ගැනීමේදී අපිට මේ දිවරයන් නිවරදිව මේ කටයුත්ත කරා කියන වාර්තාව තමයි තියෙන්නේ අපි VMS මගින් ගත්ත වාර්තා දැනටමත් මාලදිවයින් රජයට යොමු කරලා තිබෙනවා අපි තවත් ඒවා කඩිනම් කරන්න විදේශ මාත්‍යාංශය හරහා බලාපොරොත්තු වෙනවා ඊළඟට අර බෝට්ටු වල තාක්ෂණය වැඩි දියුණු කිරීම සහ නවීන තාක්ෂණය හඳුන්වා දීම සම්බන්ධ උතුරේ සහ නැගෙනහිර මන්ත්‍රීතුමාලා මේ විශේෂයෙන්ම අදහස් ගන්නාවක් ඉදිරිපත් කරා ඒ වගේම උතුරේ ඉන්දියානු දීවර ප්‍රශ්නය සහ යති වෙච්ච ගැටලු පිළිබඳව ඒ සියල්ලටම අපේ මැදිහත් වීම අපි අනිවාර්යයෙන්ම තියෙනවා අපේ නිලධාරීන් දැන්ටමත් ඒ සඳහා වාර්තා තොරතුරු සටහන් කරගෙන තිබෙනවා අපි ඔබතුමාලා එක්ක ඒ පිළිබඳව සාකච්ඡා කළා අදාළ පියවර ගන්නවා දැන්ටමත් නාරායතනෙන් මේ පුහුණු කිරීම කටයුතු කරනවා අපේ නාරායතනයේ සභාපතිතුමා ඉන්නවා අපි කිව්වා ඊළඟට උතුරේ වෙනම දීවර කණ්ඩායමකට අවශ්‍ය පුහුණුව ලබා දෙන්නත් අවශ්‍ය බෝට්ටු සහ උපකරණ අපි ලබා දෙන්නත් කටයුතු කරනවා ඒ වගේම මේ වගේ මන්නාරමේ සිද්ධියේ තියෙන ඇත්තටම අපිට ජල ජීවි වගා ව්‍යාපෘති අපි ක්‍රියාත්මක කරන්න උත්සාහ දරුවා නමුත් අපිට වනජීවියකෙන් අපි වෙනම සාකච්ඡා කර කර බැලුවා දැන් හෙට උදේටත් මේ සඳහා සාකච්ඡාවක් කැඳවලා තියෙනවා
ගරු ඇමතුමා ඒක අවුරුතකට වැඩි ඒ වයිල්ඩ් ලයිෆ් ප්‍රශ්න දිගටම තියෙනවා අපි මමත් ගිහිලා ඉටපු ඩිරෙක්ටර් ජෙනරල්ට මම කියලා කතා කරා හරි මන්ත්‍රීතුමා මේක මම බලන්න එච්චර මේ අවුරුද්දකට මේ මේ කතාව තමයි කිව්වේ ඒක පොට්ටක් කරලා ඒ දීවර කට්ටියට ඒක කරලා දෙන්න ඕනේ
හොඳයි හොඳයි අපේ අපි පුළුවන් තරම් අපේ ඉහළම මැදිහත් වීම ඒ කාර්යය සම්බන්ධව තිබෙනවා මම අවසාන වශයෙන්ුත් සියලුම මේ සඳහා අදහස් ඉදිරිපත් කර සියලුම මන්ත්‍රීවරුන්ට ඒ වගන්තිය සම්බන්ධ සංශෝධනය මම වෙනම කියවනවා එතකොට අපිට ඒ පිළිබඳව දැනුවත් වෙයි බොහොම ස්තුතියි අද මේ විවාදයට සම්බන්ධ වීම පිළිබඳවත් ඒ වගේම දක්වපු සහයෝගය පිළිබඳවත් මම ඉදිරියේදී සංශෝධන ඉදිරිපත් කරන්න දැන් කටයුතු කරනවා
ස්තුතියි
ස්ථිර වශයෙන්ම ගරු මන්ත්‍රීතුමනි මේ ලොකු බාධක තියෙන බව ඇත්ත ජාත්‍යන්තර වශයෙන් සමහර දේවල් නමුත් අපි කල්පනා කරන්නේ අපේ දීවරයන් ගැන විතරයි ඒ නිසා මම පැහැදිලිව කියනවා මම දීවර අමාත්‍යාංශයේ අමාත්‍ය ධූරය දරණකම් මේ අමාත්‍යාංශයේ කිසිම ආකාරයක මේ නියෝග අපි ආපස්සට හරවන්නේ නැහැ මේ නීතිය ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් සියලුම ක්‍රියාමාර්ග ගන්නවා මේක ප්‍රමාද වුණේ අපේ බාධාවකුත් නෙමෙයි මේක ගිය අවුරුද්දේ ඉඳලා අපි සකස් කරේ ක්‍රමවත් විධිමත් ක්‍රමවේදයකට කාලය ගියත් හොඳ දෙයක් අපි හදාගත්තා නීතිපතිගේ අනුමැතිය සහ ඒ සියල්ලම සමග තමයි අපි මේ කටයුත්ත සිදු කරේ ඒ නිසායි ප්‍රමාද වුණේ
හොඳයි බොහොම ස්තුතියි දීවර විදේශ දීවර බෝට්ටු විධිමත් කිරීම සංශෝධන පනත් කෙටුම්පත් දෙවිනවර කෙවීම සභාව එකඟද
ආයි
කාර්යක සභා අවස්ථාව දීවර විදේශ දීවර බෝට්ටු විධිමත් කිරීමේ සංශෝධන පනත් කෙටුම්පත පළවෙනි වගන්තිය සභාව එකඟද
ආයි
දෙවෙනි වගන්තිය
ආයි
තුන්වෙනි වගන්තිය
ආයි
හතරවෙනි වගන්තිය සංශෝධන ඉදිරිපත් කිරීමට ගෞරව ඇමතිතුමා.
හතරවෙනි වගන්තියේ අංක 1 හත්වන පේලීවත් කොට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. දීවර බෝට්ටුවක් හෝ වෙනත් දෙයක් හෝ අත්හැර දමන ලද. 2 තිස්සන පේලීවත් කොට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. 21 වගන්තියේ පළවන උපවගන්තිය විධිවිධානවලට යටත්ව මහේස්ත්‍රාත්වරයා විසින් සුදුසුයයි සලකනු ලබන.
සංශෝධන සහිත හතරවෙනි වගන්තිය ස්වභාවිකංගද?
හායි.
පස්වෙනි වගන්තිය සංශෝධන ඉදිරිපත් කිරීමට
1.18 පේලිය හා 19 පේලිය ඉවත් කොට පහස් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. බෝට්ටුවක් තහනමට ගෙන රඳවාගත් අවස්ථාවකදී සහ 2 21 පේලිය සහ 22 පේලිය ඉවත් කොට පහස් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. නෞකාධිපතිට අයිතිකරුට ඒ කුලියට ගත් තැනැත්තකු හෝ ඒ බෝට්ටුවේ ගමන් කරන ලබන යම් තැනැත්තකු ඇත්නම් ඔහුට. 3 30 සහ 31 පේලි ඉවත් කොට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. 2 බෝට්ටුව තහනමට ගෙන රඳවා ඇත්තේ නැතහොත් නඩු කටයුත්ත පවරන. 4 පිටුව 5 වගන්තිය 1-3 වන සහ 4 පේලි ඉවත් කොට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. විදේශීය දීවර බෝට්ටුවක් තහනමට ගෙන රඳවා ගනු ලැබූ අවස්ථාවකදී එම විදේශීය දීවර 2-6 පේලී වත්කොට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. ගත් තැනැත්තකු හෝ අවසරපත්‍ර දරන්නකු ඇත්නම් ඔහු විසින් ඒ විදේශීය.
සංශෝධන සමග 5 වගන්තිය ස්වභාවිකද?
හායි.
6 වගන්තිය ගරු සංශෝධන ගරු ඇමතිතුමා සංශෝධන ඉදිරිපත් කිරීමට
1-21 පේලී වත්කොට ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. බෝට්ටුවේ ගමන් කරන ලබන හෝ ගමන් කළ බවට සැක කරන යම් ලබන යම් තැනැත්තකු මේ 2 30 පේලි වත්කොට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. දඩයකට හෝ එම බන්ධනාගාරගත කිරීම හා දඩේ යන දඬුවම් දෙකටම හෝ යටත් විය යුතුය. එසේ වුවද එම නෞකාධිපති අයිතිකරු සහ එය කුලියට ගත් තැනැත්තා හෝ ඒ බෝට්ටුවේ ගමන් කරන ලබන හෝ ගමන් කළ බවට සැක කරන ලබන යම් තැනැත්තකු මේ වගන්ති යටතේ පළමුවරට වරදක් කර සිදු කරන ලබන විට එම එක් තැනැත්තා මහේස්ත්‍රාත්වරයෙකු විසින් වරදකරු කරනු ලැබීමේදී වස්ථානුගත කරුණු සැලකිල්ලටගෙන 1 අවුරුද්දක නොවැඩි කාල සීමාවක් සඳහා වූ බන්ධනාගාරගත කිරීමකට හෝ මෙහි පළවන උපලේඛනයේ පළවන තීරුවේ අනුරූප සටහනේ නිශ්චිතව දක්වා ඇති දීවර බෝට්ටුවේ දිග ප්‍රමාණය මත පදනම් මෙහි පළවන උපලේඛනයේ 2 තීරයේ නිශ්චිතව දක්වා ඇති මුදලට නොවැඩි දඩයකට යටත් විය යුතුය. හයවන වගන්තිය 1-3 පේරී වත්කොට ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. බෝට්ටුවේ ගමන් කරනු ලබන හෝ ගමන් කළ බවට සැක කරනු ලබන යම් තැනැත්තකු මේ 2 12 පේලී වත්කොට ඒ වෙනුවට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. මුදලට නොවඩු දඩයකට හෝ එම බන්ධනාගාරගත කිරීම හා දඩේ යන දඬුවම් දෙකටම හෝ යටත් විය යුතුය. එසේ වුවද එම නෞකාධිපති අයිතිකරු සහ එය කුලියට ගත් තැනැත්තා හෝ බෝට්ටුවේ ගමන් කරන ලබන හෝ ගමන් කළ බවට සැක කරන ලබන යම් තැනැත්තකු මේ වගන්ති යටතේ පළමුවරට වරදක් සිදු කරනු ලබන විට එම එක් තැනැත්තා මහේස්ත්‍රාත්වරයෙකු විසින් වරදකරු කරනු ලැබීමේදී අවස්ථානුගත කරුණු සැලකිල්ලටගෙන 1 අවුරුද්දක වැඩි කාල සීමාවක් සඳහා වූ බන්ධනාගාර ගත කිරීමකට හෝ මෙහි 2 උපලේඛනයේ පළවන තීරයේ අනුරූප සටහනේ නිශ්චිතව දක්වා ඇති දීවර බෝට්ටුවේ දිග ප්‍රමාණය මත පදනම් මෙහි 2 උපලේඛනයේ 2 තීරයේ නිශ්චිතව දක්වා ඇති මුදලට වැඩි දඩයකට යටත් විය යුතුය. 3-18 පේලී වත්කොට ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. ඔහු ඒ බෝට්ටුවේ ගමන් ගන්නා හෝ ගමන් කළ බවට සැක කරනු ලබන යම් තැනැත්තකු 4-32 පේලිය ඉවත් කොට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. ඔහු හෝ ඒ බෝට්ටුවේ ගමන් ගන්නා හෝ ගමන් කළ බවට සැකකරනු ලබන යම් තැනැත්තකු 6 වගන්තියේ 1-7 සහ 8 පේලි වත්කොට ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. යටතේ වරදක් සිදු කිරීම සඳහා සූදානම් වන්නා වූ හෝ ආධාර වන්නා වූ යම් ක්‍රියාවක් සිදු කරනු ලබන යම් 2-20 පේලිවත්කොට ඒ වෙනුවට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. වගන්තියටදී වර්ධකර සැකකරනු ලැබූ හෝ 324 වන සහ 25 පේල ඉවත් කොට ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. ඇතුළත් විධිදාන වලට යටත්ව 15 15 ආ සහ 15 ඈ වගන්ති යටදී යම් වර්ධක් සිදු කිරීමේදී 6 වන වගන්තියේ 7 වෙනි පිටුව 6 වෙනි වගන්තිය දෙවන සහ 3 වන පේල ඉවත් කොට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. අයිතිකරුවෙක් ඒ කොලියට ගත් තැනැත්තෙකු බෝට්ටුවේ ගමන් ගන්නා හෝ ගමන් කළ බවට සැක කරනු ලබන යම් තැනැත්තෙකු ඔහුගේ
සංශෝධන සහිතව 6 වෙනි වගන්තිය ස්වභාවිකවද?
හායි.
සංශෝධන සහිතව ස්වභාවිකවනේ. එමෙතුමා 7 වෙනි වගන්තිය ස්වභාවිකවද? 8 වෙනි වගන්තිය.
හායි.
9 වෙනි වගන්තිය සංශෝධන ඉවත් කිරීම කරු එමෙතුමා.
9 වෙනි වගන්තිය 4 වෙනි පේලිය සිට 10 වෙනි පේලිය දක්වා ඒ පේලි දෙකද ඇතුළුව ඉවත් කොට ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. වරහන් ඇතුළු. 9 ප්‍රධාන ප්‍රඥප්තිය 17 වන වගන්ති බිතිවම පහත් දැක්වෙන අලුත් වගන්ති මෙයින් ඇතුළත් කරනු ලබන අතර එම වගන්ති ප්‍රධාන ප්‍රඥප්තියේ 17 ආ සහ 17 ආ වගන්ති ලෙස බලපෑත්විය යුතුය. සියලු වැරදි සංඥා හා අපලබාදී නොහැකි වැරදි විය යුතු බව 17 ආ මේ පනතේ 21 වන වගන්තියේ ආ වන උපවගන්ති විධිවිධාන වලට යටත්ව මේ පනස යටතේ සිදු කරනු ලබන ලද සියලු වැරදි 1979 අංක 15 දරන අපරාධ නඩු විභාග නඩු විධාන සංග්‍රහය පනතේ අර්ථානුකූලව සංඥ සහ අපලබාදී නොහැකි වැරදි විය යුතුය. 22 වන අධිකාරිය වූ අපරාධ වැළැක්වීමේ ආඥාපනත අදාළ කර ගැනීම 17 ආ 22 වන අධිකාරිය වූ අපරාධ වැළැක්වීමේ ආඥාපනතේ විධිවිධාන වලට අවශ්‍ය වෙනස් කිරීම් සහිතව මේ පනත යටතේ පෙර වරදක් සිදු කරන ලද තැනැත්තෙකු හඳුනා ගැනීම සඳහා එම සහ ඒ සම්බන්ධයෙන් අදාළ විය යුතුය.
සංශෝධන සහිතව 9 වෙනි වගන්තිය ස්වභාවිකවද?
හායි.
10 වෙනි වගන්තිය ස්වභාවිකවද?
හායි.
11 වෙනි වගන්තිය ස්වභාවිකවද? 12 වෙනි වගන්තිය?
හායි.
13 වෙනි වගන්තියේ ගරු අමුතුමාගේ සංශෝධන ඉවත් කිරීමට
24 වන පේලි ඉවත් කර ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. එම වරද සමතේකරපත් කිරීම සුදුසු වේ නම් ඒ තැනැත්තා 2 26 වන පේලි ඉවත් කර ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. සීමාවක් ඇතුළත පෙනී සිට තමාගෙන යම් මුදලක් අය කිරීමක් සිදු 11 වන පිටුව 13 වන වගන්තිය 1 7 වන පේලිය සිට 9 වන පේලිය දක්වා ඒ පේලි දෙකද ඇතුළු ඉවත් කර ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. පනත යටතේ පනමනු ලැබිය හැකි ආම දණ්ඩණයෙන් 5/1 නෝඩු මුදලක් ඒ තැනැත්තාගෙන් අය කරගනු ලැබිය යුතුය. තවද බෝට්ටුවේ එහි ඇති මසුන් හෝ වෙනත් දේහි අස්තමේන්තු කළ වටිනාකමෙහිද ඒ බෝට්ටුව රඳවා තැබීම සහ ඒ සේවක පිරිස පෙල්ලා සිය රට යැයිම සම්බන්ධයෙන් දරන ලද වියදම් වලටද එකතු වෙ නොඉක්මනු ලබන මුදලක් මේ වගන්ති යටතේ වරද සමතයකට පත් කිරීමේ කොටසක් වශයෙන් ගෙවිය යුතු අතර මහේස්ත්‍රාත්වරයා විසින් රඳවා ගැනීමේ ආඥාවක් ලබා දී නොමැති අවස්ථාවකදී එම දීවර බෝට්ටුව මසුන් හෝ වෙනත් දේ මුදා හැරීම සඳහා අධ්‍යක්ෂණාලවරයා විසින් නියෝගයක් ලබා දිය යුතුය. 2 12 වන පේලි ඉවත් කරේ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. 1 කාලයක් ඇතුළත එම වරද සමතයට පත් කිරීම. 3 22 සහ 23 වන පේලි ඉවත් කොට ඒ වෙනුවට පහත් දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. නිශ්චිතව සඳහන් කර ඇති මුදලේ මතනත්තාගේ ණය කරනු ලැබිය හැකිය. 4 24 වන පේලියේ සිර 26 වන පේලිය දක්වා පේලි ඒ පේලි දෙකද ඇතුළු ඉවත් කරේ වෙනුවට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. 5 මේ වගන්තියේ දෙවන උපල වගන්තියේ නිශ්චිතව සඳහන් කර ඇති මුදල අධ්‍යක්ෂණාලවරයා විසින් යම් තැනැත්තෙකුගේ ණය කරනු ලබන අවස්ථාවකදී එම අයකිරීම පිළිබඳව තොරතුරු
සංශෝධන සහිතව 13 වන වගන්තියේ ස්වභාවිකකද?
හායි.
14 වන වගන්තිය?
හායි.
15 වන වගන්තිය?
හායි.
16?
හායි.
17?
හායි.
18?
හායි.
19?
හායි.
20?
හායි.
21 වන වගන්තිය සංශෝධන ඉදිරිපත් කිරීමට
එක පළවන උපලේඛනය ඉවත් කොට පහත් දැක්වෙන උපලේඛනය ආදේශ කරන්න.
ඒක නෙමෙයි. අතින් ලියලා ඇති.
දහත්වන පිටුව විසියක් වන වගන්තියේ දහතර වන පේලී වත්කොට පාසඳන් කොටස ආදේශ කරන්න. නොමැති බෝට්ටුවක් ඇතුළත්වේ බලයලත් නිධාරයා යන්නෙන් දීවර පනතියටතේ පත්කනු ලැබුණ දීවර පරීක්ෂවරයෙකුගේ පදවියට අඩු නොවන පදවියක් දරන්නාව යම් නිලධරයෙක් හෝ නාවික හමුදාවේ සුර නිධාරයෙකුගේ පදවියට අඩු නොවන පදවියක් දරන්නාව යම් සාමාජිකයෙක් ගුවන් හමුදාවේ සාජන්වරයෙකුගේ පදවියට අඩු නොවන පදවියක් දරන්නාව යම් සාමාජිකයෙක් සාජන් පදවියට අඩු නොවන පදවියක් දරන්නාව යම් පොලිස් නිලධාරියෙක් පෙරලා රක්ෂක දෙපාර්තමේන්තුවේ නිත්‍ය සේවයට අනුයුක්ත යම් තැනැත්තෙකු සහ අමාත්‍යවරයා විසින් ලිඛිතව නමින් හෝ දුරෙන් එසේ නම් කරනු ලැබූ යම් වෙනත් තැනැත්තෙකු අදහස් වේ.
විසි දෙවෙනි වගන්තිය ස්වභාවිකදයි. පළවෙනි උපලේඛන සංශෝධන ඉදිරිපත් කිරීමට විසියක්වෙනි පිටුවේ
විසියක්වන පිටුව පළවන උපලේඛනයේ එක පළවෙන උපලේඛනයේ ඉවත්කර පහත් දැක්වෙන උපලේඛනය ආදේශ කරන්න. පළවන උපලේඛනය 15 වගන්තිය පළවන තීරය බෝට්ටුවේ දිග මීටර වලින් දෙවන තීරුවේ දඩේ රුපියල් මිලියනෙන් දේශීය ජල තීරය 15ට අඩු 6යි 15ට වැඩි සහ 24ට අඩු 20යි 24ට වැඩි සහ 45ට අඩු 100යි 45ට වැඩි සහ 75ට අඩු 150යි 75ට වැඩි 175යි පරිපාලන දඩේ අදාළ නොවේ.
සංශෝධන සහිතව පළවෙනි උපලේඛන සභාව එකගද
හායි
දෙවන උපලේඛන සංශෝධන ඉදිරිපත් කිරීමට
දෙවන උපලේඛනයේ ඉවත්කොට පහත් දැක්වෙන උපලේඛනයේ ආදේශ කරන්න. දෙවන උපලේඛනයේ 15 අගවන්තිය පළවන තීරය බෝට්ටුවේ දිග මීටර වලින් දෙවන තීරය දඩේ රුපියල් මිලියන දේශීය ජල තීරය තුල 15ට අඩු 4යි 15ට වැඩි සහ 24ට අඩු 15යි 24ට වැඩි සහ 45ට අඩු 75යි 45ට වැඩි සහ 75ට අඩු 120යි 75ට වැඩි 150යි පරිපාලන දඩේ අදාළ නොවේ.
සංශෝධන සහිතව දෙවන උපලේඛන සභාව එකඟද?
හායි.
දෙවන උපලේඛන සංශෝධන ඉදිරිපත් කිරීමට
එක තුන්වන උපලේඛන ඉවත්කොට පහත් දැක්වෙන උපලේඛන ආදේශ කරන්න. තුන්වන උපලේඛනය පළවෙනි තීරය බෝට්ටුවේ දිග මීටර වලින් දෙවන තීරය දඩේ රුපියල් මිලියන අනන්‍ය ආර්ථික කලාපය තුළ 15ට අඩු 10යි 15ට වැඩි සහ 24ට අඩු 30යි 24ට වැඩි සහ 45ට අඩු 120යි 45ට වැඩි සහ 75ට අඩු 180යි 75ට වැඩි 220යි පරිපාලන දඩය මුල් දඩයෙන් 5න් එකක්.
සංශෝධන සහිත තුන්වෙනි උපලේඛන ස්වභාවිකද?
හායි.
හතරවෙනි උපලේඛනයේ ගෞරවමත්තුමා සංශෝධන ඉදිරිපත් කිරීමට
හතරවෙනි උපලේඛනයේ ඉවත්කොට පහත් දැක්වෙන උපලේඛනයේ ආදේශ කරන්න. පළවන තීරයේ බෝට්ටුවේ දිග මීටර වලින් දෙවන තීරයේ රුපියල් දඩේ රුපියල් මිලියන අනන්‍ය ආර්ථික කලාපය තුළ 15ට අඩු 5යි 15ට වැඩි සහ 24ට අඩු 20යි 24ට වැඩි සහ 45ට අඩු 80යි 45ට වැඩි සහ 75ට අඩු 130යි 75ට වැඩි 160යි පරිපාලන දඩය මුල් දඩයෙන් 5න් එකක්.
සංශෝධන සහිතව හතරවෙනි උපලේඛනය සභාව එකඟද?
හායි.
පස්වෙනි උපලේඛනය ගෞරවමත්තුමා සංශෝධන ඉදිරිපත් කිරීමට
පස්වෙනි උපලේඛනය ඉවත්කොට පහත් දැක්වෙන උපලේඛනය ආදේශ කරන්න. පළවෙනි තීරයේ බෝට්ටුවේ දිග මීටර වලින් දෙවන තීරයේ දඩය රුපියල් වලින් 5ට අඩු 100යි 15ට වැඩි සහ 24ට අඩු 102යි 24ට වැඩි සහ 45ට අඩු 105යි 45ට වැඩි සහ 75ට අඩු 115යි 75ට වැඩි 175යි.
පස්වන උපලේඛන සංශෝධන සහිත සභාව එකඟද?
හායි.
ප්‍රඥප්ති වගන්ති සභාව එකඟද?
හායි.
නාමයේ සභාව එකඟද?
හායි.
පාර්ලිමේන්තුවේ රැස්වීම පනත් කැටුම් පත කාරක සභාවේදී සලකා බලා සංශෝධන සහිතව සම්මත කළ ලද බව දන්නු කැමැත්තෙමි. ගරු ඇමතිතුමා,
පනත කෙටුම්පත් තුන්වැනි වර කියවිය යුතුයයි යෝජනා කරමි. කෙටුම්පතේ සෝදුපත්වල භාෂා සහ මුද්‍රණ දෝෂ, ව්‍යාකරණ දෝෂ, අංක දෝෂ නිවැරදි කර ගැනීම හා අනුශාංගික සංශෝධන සඳහා අවසර දෙන ලෙසද ඉල්ලා සිටිමි. ගරු කතානායකතුමනි,
සභාවකද
ආයි
දීවර විදේශීය දීවර බෝට්ටු විධිමත් කිරීමේ සංශෝධන පනත් කෙටුම්පත තුන්වැනි වර කියවා සංශෝධන සහිතව සම්මත කරන ලද බව දන්නු කැමැත්තෙමි.